சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட், நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை February 12, 2023. தலைப்ப: ஆத்மா. கோல்டன் உரை. நீதிமொழிகள். தீமையை விட்டு விலகுவதே செம்மையானவர்களுக்கு சமனான பாதை. தன் நடையை கவனித்திருக்கிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான். பொறுப்பு ரீதியான வாசிப்பு. சங்கீதம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பாற்றுவார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து. சங்கீதம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலுமிருந்து சேர்க்கப்பட்டவர்கள், அப்படி சொல்லக்கடவர்கள். அவர்கள் தாபரிக்கும் ஊரை காணாமல் வனாந்தரத்திலே அவாந்தர வழியாய் பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமா தொய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்தார். தாபரிக்கும் ஊருக்கு போய்சேர அவர்களை செவ்வையான வழியிலே நடத்தினார். தவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறாரென்று அவருடைய கிருபையின் நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. எரேமியா. ஜாதிகளே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தூரத்திலுள்ள தீவுகளில் அறிவித்து இஸ்ரவேலை சிதறடித்தவர் அதை சேர்த்து கொண்டு ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அதை காப்பார் என்று சொல்லுங்கள். கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார். அவர்கள் வந்து சீயோனின் உச்சியிலே கெம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவர்களுடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போலிருக்கும். அவர்கள் இனி தொய்ந்து போவதில்லை. அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழுவார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். ஆசாரியரின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாளாகமம். அப்பொழுது தேவனுடைய ஆவி ஓபேதின் குமாரனாகிய அசரியாவின் மேல் இறங்கினதினால் அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடிருந்தால் அவர் உங்களோடிருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களேயாகில் அவர் உங்களை விட்டுவிடுவார். இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை. தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்பி அவரை தேடினபோது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். அக்காலங்களிலே வெளியே போகிறவர்களுக்கும் உள்ளே வருகிறவர்களுக்கும் சமாதானம் இல்லை. தேசங்களின் குடிகள் எல்லாருக்குள்ளும் மகா அமளி உண்டாயிருந்து ஆசா இந்த வார்த்தைகளையும் தீர்க்கதரிசியாகிய ஊதேதின் தீர்க்க தரிசனத்தையும் கேட்டபோது அவன் திடன் கொண்டு அருவறுப்புகளை யூதா பென்யமீன் தேசம் அனைத்திலும் எப்ராயிமின் மலை தேசத்தில் தான் பிடித்த பட்டணங்களிலும் இருந்து அகட்டி கர்த்தருடைய மண்டபத்தின் முன்னிருக்கிற கர்த்தருடைய பலிபீடத்தை புதுப்பித்து அவன் யூதா பென்யமீன் ஜனங்களையும் அவர்களோடே கூட எப்ராயிமிலும் மனாசேயிலும் சிமியோனிலும் இருந்து வந்து அவர்களோடு சஞ்சரித்தவர்களையும் கூட்டினான். அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடிருக்கிறதை கண்டு இஸ்ரவேலிலிருந்து திரளான ஜனங்கள் அவன் பட்சத்தில் சேர்ந்தார்கள். தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்துமாவோடும் தேடுவோம் என்றும் லூக்கா. பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேச்சமெங்கும் பரம்பிற்று. அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் அவர் உபதேசித்து எல்லாராலும் புகழப்பட்டார். தான் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெபாலயத்தில் பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்தபோது கர்த்தருடைய ஆவியானவர் என்மேலிருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெபாலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களோடே பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். மாக்கு. பின்பு அவர் பெத்சாயிதா ஊருக்கு வந்தார். அப்பொழுது ஒரு குருடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவனை தொடும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து எதையாகிலும் காண்கிறாயா என்று கேட்டார். அவன் ஏறிட்டு பார்த்து, நடக்கிற மனுஷரை மரங்களைப் போல் காண்கிறேன் என்றான். பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சொஸ்தமடைந்து யாவரையும் தெளிவாய் கண்டான். ஏசாயா. ஓ தாக்கமாயிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் கலண்டைக்கு வாருங்கள். பணமில்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பமல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானே. நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். பேதுரு. சிதறுண்ட ஆடுகளைப் போலிருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். மேரி பேக்கர் எடி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் ஹீடோதி ஸ்கிரிப்ட்ஸில் இருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். சொர்க்கத்தை அடைய இருத்தலின் இணக்கம், இருத்தல் என்ற தெய்வீக கொள்கையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சொர்க்கம், இணக்கம், ஆவியின் ஆட்சி, தெய்வீக கொள்கையால் அரசாங்கம், ஆன்மீகம், பேரின்பம், ஆன்மாவின் வளிமண்டலம். ஆன்மா அல்லது ஆவி, கடவுள், மாறாத மற்றும் நித்தியம், மனிதன் கடவுளின் ஆன்மாவுடன் இணைந்து வாழ்கிறான் மற்றும் பிரதிபலிக்கிறான், ஏனென்றால் மனிதன் கடவுளின் உருவம். ஆன்மா என்பது மனிதனின் பொருள், வாழ்க்கை மற்றும் புத்திசாலித்தனம். இது தனிப்பட்டது, ஆனால் பொருளில் இல்லை. ஆன்மா ஆன்மாவை விட தாழ்ந்த எதையும் பிரதிபலிக்க முடியாது. மனிதன் ஆன்மாவின் வெளிப்பாடு. ஒரு குறிப்பிட்ட அழகான ஏரியை பெரிய ஆவியின் புன்னகை என்று அழைத்தபோது இந்தியர்கள் அடிப்படை யதார்த்தத்தின் சில காட்சிகளை பிடித்தனர். உயிர் தன்னிச்சையானது என்பதை நாம் மறுக்க முடியாது. மேலும் ஆன்மாவின் நித்திய நல்லிணக்கத்தை நாம் ஒருபோதும் மறுக்கக்கூடாது, ஏனென்றால் மரண உணர்வுகளுக்கு கருத்து வேறுபாடு உள்ளது. கடவுளை பற்றிய நமது அறியாமை, தெய்வீக கொள்கை, இது வெளிப்படையான முரண்பாடுகளை உருவாக்குகிறது. மேலும் அவரை பற்றிய சரியான புரிதல் நல்லிணக்கத்தை மீட்டெடுக்கிறது. ஆன்மாவின் மகிழ்ச்சிக்காக உணர்வின் இன்பங்களையும் துன்பங்களையும் பரிமாறிக்கொள்ள உண்மை நீண்ட காலமாக நம் அனைவரையும் கட்டாயப்படுத்தும். ஆன்மா அழியாதது, ஏனென்றால் அது சுய அழிவின் கூறு இல்லாத ஆவி. மனிதன் ஆன்மீக ரீதியில் தொலைந்து விட்டானா? இல்லை, அவர் உணர்வு பொருளை மட்டுமே இழக்க முடியும். எல்லா பாவங்களும் மாம்சத்தினால் உண்டானவை. அது ஆன்மீகமாக இருக்க முடியாது. பொருளில் மனதின் மாயை நிலைத்திருக்கும் வரை மட்டுமே பாவம் இங்கே அல்லது மறுமையில் இருக்கும். இது பாவ உணர்வே தவிர பாவமான ஆன்மா அல்ல. இழந்தது நல்ல உணர்வால் தீமை அழிக்கப்படுகிறது. ஆன்மா உணர்வில் வசிப்பதாகவும் மனம் பொருளில் வசிப்பதாகவும் தவறான மதிப்பீடுகள் மூலம் நம்பிக்கையானது தற்காலிக இழப்பு அல்லது ஆன்மா ஆன்மீக உண்மை இல்லாத உணர்வாக மாறுகிறது. பிழையின் இந்த நிலை என்பது உயிரின் மரண கனவு மற்றும் பொருளில் இருப்பதை போன்றது. மேலும் இது அழியாத உண்மைக்கு நேர் எதிரானது. ஆன்மா பாவம் செய்யும் அல்லது அழியாத ஆன்மா அழியும் உடலில் உள்ளது என்று நாம் நம்பும் வரை இருத்தலின் அறிவியலை நாம் ஒருபோதும் புரிந்து கொள்ள முடியாது. மனிதகுலம் இந்த அறிவியலை புரிந்து கொள்ளும்போது அது மனிதனுக்கு வாழ்க்கையின் சட்டமாக மாறும். ஆத்மாவின் உயர்ந்த விதி, இது நல்லிணக்கம் மற்றும் அழியாததன் மூலம் பொருள் உணர்வை விட மேலோங்குகிறது. வாழ்க்கை என்பது ஆன்மாவின் சட்டம், சத்தியத்தின் ஆவியின் சட்டம் கூட. ஆன்மா அதன் பிரதிநிதி இல்லாமல் இல்லை. ஆன்மாவை விட மனிதனின் தனிமனிதன் உயிரிழக்கவோ சுயநினைவின்மையில் மறைந்துவிடவோ முடியாது. ஏனென்றால் இரண்டுமே அழியாதவை. தெய்வீக மனம் மனிதனின் ஆன்மாவாகும். மேலும் மனிதனுக்கு எல்லாவற்றிலும் ஆதிக்கம் செலுத்துகிறது. மனிதன் ஒரு பொருள் அடிப்படையில் படைக்கப்படவில்லை. அல்லது ஆவி ஒருபோதும் உருவாக்காத பொருள் சட்டங்களுக்கு கீழ்ப்படியும்படி கட்டளையிடப்படவில்லை. அவரது மாகாணம் ஆன்மீக சட்டங்களில், மனதின் உயர் சட்டத்தில் உள்ளது. இணக்கமான மற்றும் அழியாத மனிதன் என்றென்றும் இருந்தான். மேலும் எந்த உயிர், பொருள் மற்றும் புத்திசாலித்தனம் போன்றவற்றின் மரண மாயைக்கு அப்பாற்பட்டவன். இந்த அறிக்கை உண்மையின் அடிப்படையிலானது, கட்டுக்கதை அல்ல. ஆன்மீக மனிதனின் ஆன்மா அல்லது மனம் கடவுள், எல்லா உயிரினங்களின் தெய்வீக கொள்கை. மேலும் இந்த உண்மையான மனிதன் உணர்வுக்கு பதிலாக ஆன்மாவால் ஆளப்படுவதால் தந்தை பரிபூரணமாக இருந்தாலும் மனிதனை சரியானவர் என்று அறிவியல் வெளிப்படுத்துகிறது. ஆவியின் சட்டத்தால், பொருளின் விதிகள் என்று அழைக்கப்படுவதால் அல்ல. புரிதல் வாழ்க்கை மற்றும் புத்திசாலித்தனத்தின் நிலைப்பாட்டை ஒரு பொருளிலிருந்து ஆன்மீக அடிப்படையில் மாற்றும் போது வாழ்க்கையின் யதார்த்தத்தை பெறுவோம். உணர்வின் மீது ஆன்மாவின் கட்டுப்பாட்டை பெறுவோம். மேலும் கிறிஸ்தவம் அல்லது சத்தியத்தை அதன் தெய்வீக கொள்கையில் உணருவோம். இணக்கமான மற்றும் அழியாத மனிதன் பெறப்படுவதற்கும் அவனது திறன்களை வெளிப்படுத்துவதற்கும் இது உச்சகட்டமாக இருக்க வேண்டும். தெய்வீக அறிவியலின் இந்த அங்கீகாரம் வருவதற்கு முன்பு நிறைவேற்றப்பட வேண்டிய மகத்தான பணியின் பார்வையில், தெய்வீக கொள்கையை நோக்கி நமது எண்ணங்களை திருப்புவது மிகவும் முக்கியமானது. வரையறுக்கப்பட்ட நம்பிக்கை அதன் தவறை கைவிட தயாராக இருக்கலாம். பொருத்தமற்ற காது முரண்பாட்டை நல்லிணக்கத்தை அழைக்கிறது, ஒற்றுமையை பாராட்டுவதில்லை. எனவே உடல் உணர்வு இருப்பதன் உண்மையான மகிழ்ச்சியை கண்டறியாமல் அதை தவறான அடிப்படையில் வைக்கிறது. விஞ்ஞானம் முரண்பாட்டை சரிசெய்து வாழ்க்கையின் இனிமையான இணக்கத்தை நமக்கு கற்பிக்கும். மனித குலத்தை ஆசீர்வதிக்க ஆன்மாவிடம் எல்லையற்ற வளங்கள் உள்ளன. மேலும் மகிழ்ச்சியை மிக எளிதாக அடையலாம். மேலும் ஆன்மாவை தேடினால் நம் பாதுகாப்பில் மிகவும் பாதுகாப்பாக இருக்கும். உயர்ந்த இன்பங்கள் மட்டுமே அழியாத மனிதனின் ஆசைகளை பூர்த்தி செய்யும். தனிப்பட்ட உணர்வுகளின் வரம்புகளுக்குள் நாம் மகிழ்ச்சியை கட்டுப்படுத்த முடியாது. புலன்கள் உண்மையான இன்பத்தை தருவதில்லை. மனித பாசங்களில் உள்ள நல்லவர்கள் தீமையை விடவும் ஆன்மீகம் மிருகத்தின் மீதும் ஏற வேண்டும். இல்லையெனில் மகிழ்ச்சி ஒருபோதும் வெற்றி பெறாது. இந்த வானநிலையை அடைவது நமது சந்ததியை மேம்படுத்தும், குற்றங்களை குறைக்கும், மேலும் லட்சியத்திற்கு உயர்ந்த நோக்கங்களை கொடுக்கும். பாவத்தின் ஒவ்வொரு பள்ளத்தாக்கும் உயர்த்தப்பட வேண்டும். மேலும் சுயநலத்தின் ஒவ்வொரு மலையும் தாழ்த்தப்பட வேண்டும். நம் கடவுளின் நெடுஞ்சாலை அறிவியலில் தயாராக இருக்க வேண்டும். ஆன்மாவும் அதன் குணாதிசயங்களும் மனிதனின் மூலம் என்றென்றும் வெளிப்படுவதை அறிந்த குரு நோயற்றவர்களை குணப்படுத்தினார், பார்வையற்றவர்களுக்கு பார்வை அளித்தார், காது கேளாதவர்களுக்கு கேட்கிறார், கால் ஊனமுற்றவர்களுக்கு கால்களை கொடுத்தார் மற்றும் ஆன்மா மற்றும் இரட்சிப்பின் சிறந்த புரிதலை அளிக்கிறது. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுகிறாயா? இந்த கட்டளையானது வெறும் பொருள் உணர்வு, வாசம் மற்றும் வழிபாடு அனைத்தையும் சரணடைவதையும் உள்ளடக்கியது. இது கிறிஸ்தவத்தின் எல் தொராடோ. இது வாழ்க்கை அறிவியலை உள்ளடக்கியது. மேலும் ஆவியின் தெய்வீக கட்டுப்பாட்டை மட்டுமே அங்கீகரிக்கிறது. இதில் ஆன்மா நமது எஜமானர் மற்றும் பொருள் உணர்வு மற்றும் மனிதனுக்கு இடமில்லை. ஆன்மாவால் ஆளப்படும் போது மனிதன் இணக்கமாக இருக்கிறான். சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் மூன்று தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.